ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
எட்டாவது பாட்டு சொல்றார், எங்கும் எவையும் எரியூறு நீர்போல். அருமையான ஓமை. இறைவன் யார் யாரிடத்தில் இருக்கிறார், எண்ணத்துல அதிகமா இருக்கான், உங்களிடத்துல குறைவாக இருக்கிற நிலை அல்ல. ஒரு வெந்நீர் கொதிக்க வைத்தால் அந்த நீரில் வெப்பம் எப்படி சீராக பரவுகிறதோ, அதுக்கு நம்ம சீருன்னு சொல்லுவோமா இல்லையா, ஒரு தண்ணீர்ல வெப்பம் எப்படி சீரா பரவுதோ அது போல. அந்த காலத்துல வீட்டுல தண்ணீர் கொதிக்க வைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு வெந்நீர் அண்டான்னு சொல்லுவாங்க. எங்க பக்கம் வேம்பாம்மாங்க, நடுவுல கறியை போட்டு தீ ஏற்றணும், சுத்தி தண்ணி நிற்கும், அது ஒரு நல்ல செம்பு பாத்திரமா பாய்லர் அப்படின்னு இருக்கும். இப்ப பாயிலர்லாம் இல்ல, மேல இருக்கதான். அதுவா ஒழுகுனா தண்ணி சூடா இருக்கும், இல்லைன்னா வேற மாத்திர வேண்டியதுதான். எல்லாம் ஹீட்டர்னா அது பேரு மேல இருக்கு. மேல இருந்து வர்றபோது கீழே வந்தாத்தான் தெரியும், இல்லையா தெரியாது. அது ஒரு வந்து வச்சோடனே ஒரு 4 மாசத்துக்கு ஒழுங்கா வரும், அப்புறம் 5வது மாசம் ஆளை தேடணும். இப்ப அந்த நீர் அது தெரியாது எப்படி பரவி இருக்கணும். ஆனா அந்த காலத்துல பாய்லர்ல தண்ணியை சுட்டு பார்த்தாவே தெரியும். இன்னும் சொல்ல போனா அது மேல் தகட தொட்டாவே சுட்டிருக்கா இல்லையான்னு தெரியும். அது ஆவி திறந்தா தாமா வரும், ஆவி திறந்தாத்தான் வரும். நீங்க சுட்டு பாக்கறதுக்கு அதை தொடர் இல்ல, அந்த பாய்லர் அதான் எங்கும் எவையும் நீர் போல. ஏன்னா தண்ணீரில் சுட்ட சுடப்பெற்றிருக்கிற சூடு எப்படி சீராக பரவி சுடும், ஒரே இடத்துல சுடாது. அந்த காலத்துல அப்படி ஒரு அடுப்பு இருந்துச்சு, எப்படி தூக்குனா திரியா வரும், திரிய எரியும். அது ஒரு பக்கம் நல்லா எரியும், ஒரு பக்கம் அமைஞ்சு போவோம். வச்ச பாத்திரம் பார்த்தா ஒரு பக்கம் கறி பிடிச்சிருக்கும், ஒரு பக்கம் கறி பிடிக்காம இருக்கும். அப்ப அது சரி, அந்த கறி பிடிச்ச இடத்துலதான் தண்ணி நல்லா சுட்டிருக்கும், மற்ற தண்ணி சுடலின்னு சொல்ல முடியாது. கறி பக்கத்துல இருக்கிற தண்ணி எப்படி சுடுதோ அதே கறி பக்கம் இல்லாததும் எரியூறு நீர் போல். எப்படிப்பட்ட நல்லா எரியற குடும்பக்காரனா இருந்தாலும் அவனிடத்திலும் இறைவன் அப்படித்தான் பரவிப்பான். அதனால எல்லாத்தையும் இறைவனுக்கான அர்த்தம், அந்த கெடுதல் செய்வதற்கு இறைவன் துணை செய்யறான் தான் அர்த்தம். ஏன்னா இவன் வினை கெடுதல் செய்யணும், இவன் செஞ்சாட்டா இந்த வினையில இந்த வினையை அவன் கழிக்க முடியும், அதுக்குரிய பாவத்தை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லவனுக்காக இருக்கிறவங்க நல்லவனிடத்தில் இருப்பான். அதனாலதான் சொல்றாரு, அவருடைய அறிவு அறியார்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் நினைக்காத. எரியூறு நீர் போல எப்படி தண்ணீர்ல இருக்கக்கூடிய வெப்பம் எல்லா இடத்திலும் கலந்திருக்கோ, நல்லவன் கெட்டவன் நாய் கழுதை குதிரை எல்லாத்திலையும் ஒரே மாதிரித்தான் அந்தந்த வடிவத்திற்கு ஏற்ற மாதிரி பரவி இருப்பான். அதுதான் அவருடைய பொது குணம். அதுக்குத்தான் இந்த உதாரணத்தை எடுக்கிறார். வேற உதாரணம் எடுத்திருக்கலாம், உப்பு கரைச்சலை போல அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனா சில நேரத்தில் அதுல கரையாத உப்பை போட்டுட்டோம்னா கீழே தான் உப்பா இருக்கும், மேல உப்பு இல்லாம போயிடும். அப்ப அந்த உப்பு லாய்க்கில்ல. எங்கும் எவையும் எரியூறு நீர் போல ஏகம் தங்கும் அவன் தானே தனி. அவன் தனி ஒருவன், இவனுடைய குணத்தை இப்படிப்பட்டவன் என்று நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா கெட்டவன்கிட்டயும் அவன் இருக்கான், நல்லவன்கிட்டயும் இருக்கான். அவனை எப்படி நம்ம நல்லவன் சொல்றதா கெட்டவன் சொல்றதா, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே போ முடிஞ்சு போச்சு. ஏகம் தங்கும் அவன் தனி, தானே தனி ஒருவனாக இருந்து எல்லா பொருள்களிலும் அவன் தங்கி இருக்கிறான். அவன் ஒருவன் தான், ஆனால் எல்லா பொருள்களிலும் எப்படி ஒரு தண்ணீரில் வெப்பம் சீராக கலந்து இருக்கிறதோ அதுபோல அவரவர்களுக்குரிய நிலையில் இறைவன் கலந்திருப்பான். இப்ப 5 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளையும் தேவாரம் இது தேவாரம் பாடிச்சு திருவிஞான போதும் சொன்னா அந்த கேட்ட மாதிரி இறைவன் அங்கு அருள் அதை வழங்கியிருக்கிறான். நம்ம 60 வயசானாலும் நமக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அங்கே அந்த அறிவை உடையவனாக காட்சி தருகிறான். எங்கும் எவையும் எங்கும் எல்லா இடங்களிலும், அது மேல் உலகமாக இருந்தாலும் சரி கீழ் உலகமா இருந்தாலும் சரி, எல்லா உலகம் எப்படிப்பட்ட உலகமானது, எவையும் எல்லா பொருளிலும் எரி உரு, எரினா தீ, தீ உற்றிருக்கக்கூடிய நீர் போல, வெப்பம் உற்றிருக்கின்ற நீர் போல. ஏகம் ஒரே ஒருவன் தான், தனி ஒருவன், மனிதன்ல ஒரே மனிதன் ஒரு படம் வந்திருக்கல அது மாதிரி. ஏகம் ஒருவன் தங்கும் அவன் தானே தனி, எல்லா பொருளிலும் தங்கும் அவன்கிறார், ஒருவன் தான் இறைவன் ஒருவனே. அதாவது அவன்கிற சொல்ல முதல் பாட்டிலையும் போட்டார், இங்கேயும் போட்டார். சொல்லுகிற போது எப்படி இருப்பாங்க, தங்கும் அவன் தான் இங்க சொல்லுகிற பொழுது கூட அவன் என்ற சொல்லை மீண்டும் ஒரு இடத்தில் காட்டுவார். எங்கும் அவன், எங்கும் தங்கும் அவன், ஒருவன் தான், தானே தனி. எனவே எல்லா இடங்கள் அடியோரிடத்தில் மட்டும்தான் அறிவுடையவனாக தங்கியிருக்கிறான் என்பது அல்ல. முத்தநாதன்ட்டே இறைவன் இருந்தானா இல்லையா? மெய்ப்பொருள் நாயனாக கொல்ல வந்த முத்தநாட்டையும் அதனாலதான் அவன் எங்க திருநீர் பூச்சன் தெரியாம உடம்பு உடான் திருநீர் பூச்சனான். அவன் திருநீர் பூச்சனும் நினைச்சான். அவன் ஒண்ணு சமய சிகிச்சை கேட்டவன் இல்ல. அதனால பாத்து எங்கேயாவது பூசி தப்பா பூச்சுன்னா என்ன பண்றது? மெய்யலாம் நீர் பூசி மேனியை முடித்து கட்டினார் சேக்கிறார். மெய்யலாம் நீர் பூசினார். அதனால அங்கங்க பூசணும் தெரியாம எங்கேயாவது ஒரு இடத்துல மாத்தி பூசிட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு அவன் நான் உடம்பு பூரா பூசிட்டான். சரி, முடிஞ்சு போச்சு விஷயம். அப்ப எங்க அப்படி இருப்பானாம், எங்கும் தான் எவையும் எரியுறு. அப்ப முத்தநாதனிட்டையும் இறைவன் இருந்து அருள்புரிஞ்சான். ஏன்னா இவரை கொன்றதால் முத்தநாதனுடைய அமைச்சன் காப்பாற்றப்பட்டு இவன் தப்பிக்க பெற்று இறைவனுடைய அருளை நிச்சயம் அடைந்திருப்பான். தத்தா நமரே கான் என்று சொன்னவுடன் அந்த தத்தன் சென்று காட்டி அவனை காப்பாற்றுகிறாள். காப்பாற்றி சென்றவுடன் ஆகா, நாம் இப்படிப்பட்டவரை நாம் அழித்து விட்டோமே என்பதை உணர்ந்திருப்பார். அவனிடத்திலும் இறைவன் இருப்பார். நலமிலன் நன்னார். ஆனா அதே சொன்னார், ஏன் அப்ப எல்லாருக்கும் ஒன்னா இருக்கான்னு சொன்னா எல்லார்கிட்டையும் அவன் இருக்கிற போது ஏன் அவனை தப்பு செய்ய வைக்கிறான்? கேள்வி வருமா இல்லையா? எல்லா இடத்தையும் நீர் போல, எங்கும் எரியூரி நீர் போல கலந்துருக்கிறான். கலந்திருக்கான்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டியதானே? 250 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே? இவன் ஓட்டு போடான்னு கேட்டு கொடுக்க கூடாது. 250 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கறான்னா எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே? இல்ல, இவன் ஓட்டு போடுவானான்னு கேட்டு நினைச்சுக்கிட்டு தான் கொடுத்தான். இல்லைன்னா இவன் கொடுத்ததா கணக்களிப்பறான். அது அப்படி ஆகுது. இப்ப நலமிலன் நன்னார். இறைவன் கலந்திருந்தாலும் கூட, எல்லா பொருளிலும் கலந்திருந்தாலும் கூட, தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையாக கலந்து அவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருப்பான். இல்லை என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல எப்படி அவன் ஆவேசிக்காமல் இருக்கானோ அது மேல ஆவேசிக்காமலே இருப்பான். அப்ப ஆவேசிக்காமல் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்கிறான். நலமிலன் நன்னார். இறைவன் இறைவனை நினைக்கக்கூடிய நன்னார், நன்னுதல் என்றால் அரியில் செல்வர், நன்னுதல் சேர்கிறவர்கள். இறைவனை சேராதவர்களுக்கு நலமிலன். நல்லதை செய்ய மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான்னு சொல்லல, நல்லதை செய்ய மாட்டான். அப்புறம் என்ன அர்த்தம்? தீமையை செய்ய வைப்பான். நலமிலன் நன்னார்க்கு, நன்னினார்க்கு நல்லன். அவனை இறைவனை வேண்டி விரும்பி அருகில் சென்றவர்க்கு நல்லன். சலமிலன் பேர் சங்கர். சலமிலன் என்றால், சலம் என்றால் குற்றம் அல்லது பொய், பொய்மை உடையவன் அல்ல, நடுநிலைமை தவறாதவன். சலமிலன் என்பதற்கு பொய்மையாக ஒரு பக்கத்தில் சேராது, நேர்மையாக இருக்கக்கூடியவன், அதற்கு சலமிலன். நேர்மையானவன், குற்றம் இல்லாதவன். பேர் சங்கரன். சங்கரன் என்ற பெயர் கருணை உடையவன் என்ற பொருளை தரும். சிவம் என்ற பொருள் எதையும் சார்ந்திருக்காத தன்னிச்சையுடையது. நம்முடைய உயிர் ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். நம்முடைய உயிர் ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். தான் உடம்பு எடுப்பதற்கு முன்னால் ஆணவத்தை சார்ந்திருக்கிறது, உடம்பை எடுத்த பிறகு உடம்பை சார்ந்திருக்கிறது. உடம்பிலே நல்லது பற்றி ஜீவன் முத்தராக வாழ்ந்தார் இறைவனை சார். ஆனால் எதையும் சாராமல் தனித்திருக்காரு. அதனால உயிர் இப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா அது எப்படி சாம்பார் மாதிரி கலந்தே இருக்கு. இது பருப்பு சாம்பாரான்னு தெரியல, அல்லது காரக்குழம்பான்னு தெரியல, இது கலந்து இருக்கு எல்லாம் சேர்ந்து. அப்ப அதை பிரித்து அறிவதற்குரிய பக்குவம் நமக்கு வர வேண்டும். அதுதான் சங்கரன். சங்கரன் சம் அப்படின்னாலேயே ஜம்முன் இருக்கான ஒருத்தனை சொல்லுவோமா இல்லையா? என்ன நீ பெரிய ஜம்முன் இருக்க என்ன விஷயம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கான்னு அர்த்தம். ஒருத்தனை சொல்லுமே ஜம்முன் இருக்கான் ஆளு, மாப்பிள்ள ஜம்முன் இருக்காரு சொல்றமா இல்லையா? மாப்பிள்ளைய பார்த்தா ஜம்முன் இருக்காருன்னு சொல்லும்ல. அன்னைக்காவது அவன் ஜம்முன் இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் என்ன பாடுபட போறான்னு அவனுக்குள்ள தெரியும். ஜம்முன் இருக்கான்னு சொல்றமா இல்லையா? ஜம்முன்னு வட சொல், மகிழ்ச்சியா இருப்பான். அப்ப மகிழ்ச்சியை தருகின்றவன் சங்கரன், சம்கரன் மகிழ்ச்சியை தருகிறவன். அவருடைய பெயர் சங்கரனார். மகிழ்ச்சியை தருபவன் தான் இறைவன், யாருக்கும் குற்றத்தை தருபவன் அல்ல. எனவே சலமிலன் நடுநிலைமை தவறாதவன், அவனுடைய பெயர் மகிழ்ச்சியை தருகின்றவன் என்பதாகும். 10வது பாட்டு உண்ணுக, நினைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை 9 பாடுகளில் சொல்லப்பட்ட செய்திகள் இறைவனுடைய தடத்த இலக்கணம். அந்த தடத்த இலக்கணத்தை உண்ணும் உள, அவனுடைய தன்மைகளை உண்ணுதல். உண்ணுதல் என்றால் 3 சொல்லி நான் போட்டீங்கன்னா சாப்பிட்டதுன்னு அர்த்தம். இது 2 சொல்லி நான் போட்டிருக்கேன், அதனால நல்லா பார்த்து உண்ணும் எண்ணுகன்னு அர்த்தம், எண்ணிக்கொள்க. ஐயம் இலது, சந்தேகமே வேண்டாம். உணர்வாய், நன்றாக உணர்ந்து கொள். ஓவாது, மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து. கடைசியில் முடிக்கிறார், உன்னுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்து இறைவன் தான். நன்றாக மனதில் நினைத்துக்கொள், ஐயம் கொள்ளாதே. இதுவரை சொன்ன 9 பாடுகளில் சொல்ல பெற்றிருக்கிற அவனுடைய தடத்த இலக்கணமாக இருக்கிற பொது இலக்கணத்தை மனதிலே வைத்துக்கொள். மனதிலே அதிலே சந்தேகப்படாதே. அவன்தான் உன்னுடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடியவன். பிறவி நோய் தான் பெரிய நோய். அந்த நோய் தீர வேண்டுமானால் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்று 10 குறட்பாக்களில் பதி முது நிலை என்ற இறைவனின் தடத்த இலக்கணமாக இருக்கிற பொது இலக்கணத்தை குறிப்பிட்டார் ஆயிற்று. அடுத்த பகுதி போலாமா? உயிர் அவை நிலை. பதி முது நிலை என்பதனால பதி என்னது ஒன்றே ஒன்றுதான், ஒருவன் தான், கடவுள் ஒருவன். ஆனால் உயிர்கள் பல, அதனால என்ன பண்ணார், உயிர் அவை நிலையினர். தலைப்பு எப்படி கொடுத்திருக்கு, உயிர் அவை நிலை. உயிர் அவை அப்படின்னா பன்மையின் அர்த்தம். உயிர்கள் பல கோடி, அவற்றினிலையை பற்றி சொல். உயிர்னா என்ன? நமக்கு உயிர்னா நம்மளை பற்றி சொல்றதில்ல. அந்த நம்ம காலத்துல எல்லாம் நமக்கு ஒரு உயிர் இருந்துச்சு. என்னன்னா எங்க மாதிரி இந்த இளைஞர்கள் மாதிரி நான் இருந்துச்சு, சிவாஜி பிரியர் அப்படின்னா சிவாஜி படம்னா உயிருமா, இவன் MGR படம்னா உயிருமா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவான். அது அந்த காலத்துல நடக்கும். அதுக்குன்னு சிவாஜி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா MGR படத்துக்கார போய் எவனாச்சும் போறான், போலீஸ்காரன் இருப்பான். இவன் படம்னா போலீஸ்காரன் இருப்பான். ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். அவன் ரெண்டு பேரும் படம் வாங்கிட்டு போயிடுவான், இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுவான். இப்ப அந்த மாதிரி பிரியர்கள் இருப்பது உண்டு. அந்த காலத்துல அதான் பிரியவர் என்று சொல்லுவார்கள். இப்ப இருக்கக்கூடிய உயிர் என்பது இறைவனிடத்தில் நாம் பிரியமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதை சொல்லுவதுதான் உயிருடைய இலக்கணம். உயிர் என்பது ஏதோ ஒன்றில் பிரியம் வைத்துக் கொண்டு வாழ்வது அல்ல. இறைவனை நாடி வேண்டும், நாடி நிற்க வேண்டும். சரி, உயிர்களுடைய தொகை உயிர் அவையும் சொல்லியாச்சு தலைப்புல, உயிர்கள் பலன்னு. அப்ப எவ்வளவு கோடி சார் இருக்கும் உயிர்கள் அப்படின்னா, நமக்கு இந்த கோடியே தெரியலையே, அப்புறம் அந்த கோடி எப்ப தெரியுது? அதனால அவர் ஒரு ஓமம் போட்டார், இல்ல இதுவரை பிறந்து எப்ப மனுஷன் பிறந்திருப்பான், எத்தனை வருஷம் ஆயிருக்கும், அந்த தொகையை வச்சுக்க. இதுவரை பிறப்பு என்ற ஒன்று நடந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும். நம்ம கிறிஸ்து பிறந்ததுதான் 2016 கிறிஸ்து பிறந்த காலத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். அவர் பிறந்து 2016 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி, அவருக்கு வணங்குகிற எல்லாம் தாங்குகிற இறைவன் அவர் சொல்றாருல்ல, எதையும் தாங்க, நான் மாடு மேய்ப்பவன், நாமெல்லாம் ஆடு மேய்ப்பான், அவர் மாடு மேய்ப்பன் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மேய்ப்பன் எப்பா பிறந்தான் தெரியாது. ஆக பிறந்த நாட்களினுடைய தொகையை எண்ணிக்க, இனி பிறக்க போகிற ஆண்டுகளுடைய தொகையை எண்ணிக்க, பிறந்தாருடைய தொகையை எண்ணிக்க, இறந்தாருடைய தொகையை எண்ணிக்க. இந்த ரெண்டு தொகையும் அந்த ரெண்டு தொகையும் கூட்டிக்க, எவ்வளவு வருதுன்னார். நமக்கு ஒண்ணுமே வேண்டாம், எண்ண முடியாத தொகை உடையது. பிறக்கு நாள் போதும், பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும். இதுவரை பிறந்த ஆண்டுகளுடைய தொகை பிறக்கு நாள் போலும், பிறப்பதற்குரிய ஆண்டுகளுக்குரிய தொகை. துறந்தோர் என்றால் இந்த வாழ்க்கையை துறந்து சென்ற ஞானம் பெற்றவர்கள், அவருடைய தொகை. துறப்போர், இனி துறக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய தொகை. இவை எல்லாவற்றையும் சேர்த்தால் என்ன தொகை வருமோ அதுதான் மக்களுடைய தொகை என்கிறார்கள். இது யாரால முடியும்? எனவே உயிர் அவை என்பதற்கு இத்தனை கோடி உயிர்கள் உடையது என்று நாம் எண்ணி சொல்ல முடியாது. அவை இறைவனால் தரப்பெற்றிருக்கின்ற, உடம்பை பெற்றிருக்கின்ற, தானே தோன்றிய உயிர்கள். எத்தனை தோன்றிட்டு என்று சொல்ல முடியாது, ஆனால் கடவுள் ஒருவன் தான் என்று மட்டும் சொல்ல முடியும். எனவே அவன் என்று ஒன்றை சொல்லி ஒன்று என்று காட்டிவிட்டார். ஆனால் உயிர்கள் எத்தனை என்று சொல்ல முடியாது. காரணம் நம்ம பிறந்த தொகையே அல்ல, பிறக்க போகிற தொகையே அல்ல, பிறந்த நாள் தொகையே, பிறக்க போகிற நாள் தொகையே நம்மால எண்ணி சொல்ல முடியாத போது இவற்றை அனுபவிக்கக்கூடிய உயிருடைய எண்ணிக்கையை எப்படி சொல்ல முடியும்? இவற்றை பிறந்த நாளை அனுபவிப்பதும் உயிர் தான், பிறக்க நாளை அனுபவிக்க போறதும் உயிர் தான், துறவி நிலையை அடைந்ததும் உயிர் தான். இனி துறக்க போற நிலையில் வாழ்ந்து கொண்டு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளு நாம எண்ணிக்கை தான். அப்ப இந்த எண்ணிக்கைகளை எல்லாம் சேர்த்தால் கூட நமக்கு அந்த தொகை தெரியாது. இது முதல் நிலை. ஆக முதல் பாட்டுல எண்ணிக்கையற்றது உயிர்கள், இதுதான் பொது இலக்கணம். உயிருக்குரிய தடத்த இலக்கணம் என்ன என்றால் உயிர்கள் எண்ணற்றவை. ஒரே வரியில முடிஞ்சது. அடுத்தது திரிமலத்தார், ஆறு அறிவுகளை வைத்துக் கொண்டு மனிதனை நாம் மனித வர்க்கத்தை அல்லது உயிர் வர்க்கத்தை பிரித்தோம். ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு என்று பிரித்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு சொல்லக்கூடியது திரிமலத்தார் உண்டதனில் சென்றார்கள். நம்முடைய சித்தாந்தம் மூன்று வகையாக பிரிக்கிறது. திரிமலத்தார் மூன்று மலங்களையும் உடையவர்கள், ஆணவம், கண்மம், மாயை. கண்மம் வினை, மாயை இந்த உடம்பு. மாயையின் காரியத்தால் தான் உடம்பு வருகிறது. மாயை என்பதென்ன? கயிறை பாம்பாகவும் பாம்பை கயிறாகவும் நினைக்கின்ற ஒரு குணம். அப்படின்னா என்ன? நல்லதை கெட்டது என்றும், கெட்டதை நல்லது என்றும், உயர்ந்த கடவுளை நினைக்காமல் தாழ்ந்த மனிதனை நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய வீட்டை நினைத்துக் கொண்டு, வீட்டில் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். இது மயக்கம். ஏனென்றால் இது நிலையில்லாத வாழ்க்கை. முத்தப்பனாக வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்று தந்தை இருக்கலாம், மகன் இருக்கலாம், ஆனால் இதே வாழ்க்கை அடுத்தது என்று சொல்ல முடியாது. செஞ்சிருக்கிற பாவத்தால் அடுத்த முறை மீனாக நான் பிறக்கலாம். மீனாக பிறந்தால் எத்தனையோ முட்டைகளை இட்டு நான் எத்தனையோ குஞ்சுகளை பொறிக்கிறனா மாறுவேன். அப்ப எதையும் சொல்ல முடியாது. நம்முடைய வினையினால் தான், நாம் செய்யக்கூடிய வினையினால் தான் பிறக்கிறோம். அப்ப வினையின் அடிப்படையில் நாம் பிறக்கிறோம், அது வினை. அந்த வினையால் ஏற்பட்டிருக்கிற மயக்கத்தால் நம்முடைய உடம்பு கிடைக்கிறது. அப்ப திரிமலம், திரி என்றால் ஒன் டூ த்ரீ அவன் சொன்னானே, நம்ம தான் திரி என்று சொல்லுங்க. ஆங்கிலம் ஒன் டூ த்ரீனா ஆங்கிலம் தானே, அந்த ஆங்கிலத்துக்கே நாம தான் அடி எடுத்து கொடுத்தவங்க. அதுமே ஆங்கிலம் வந்து கலப்பு மொழி, அது ஒரு தனி மொழி அல்ல, அது கலப்பு மொழி. அப்ப அந்த ஒன் டூ த்ரீ சொல்லி கொடுத்ததே நாம தான் தெரியுது. திரிமலத்தார் மூன்று மலங்களை உடையவர்கள், ஆணவம், கண்மம், மாயை. ஒன்று அதனில் சென்றார்கள், மாயை. அந்த மூன்று மதத்தையும் இருக்கிறவனுக்கு விஞ்ஞான கலர், கலர் சைட்டுன்னு நினைக்கப்படான். இப்ப கலர் பார்த்துட்டு இருக்கான்னா நம்ம பிள்ளைங்க அப்படித்தான் நினைப்பீங்க. அது இல்ல, கலர் என்றால் கலை என்று சொல்லப்படுகிற இந்த உடம்புக்குரிய சூழலில் உடையவர்கள் விஞ்ஞான கலர். சகலர் அகலர், இப்ப விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞான அறிவு. அகலர் தங்களுடைய உடம்பை நீக்கி, உடம்பிலே இருக்கிற பற்றை நீக்கி இறைவனை நினைக்கக்கூடிய ஜீவன் முத்தர்கள் தான் விஞ்ஞானகலர். மூன்றும் உடையவர்கள் சகலர், மூன்றும் உடையவர்கள் சகலர், அது பிரளயாகலர் ரெண்டு மட்டும் இருக்கிறவர். மூன்றும் உடையவர்களாக மூன்றும் நிலையிலும் இருக்கக்கூடியவர்கள் சகலர் என்றும், இரண்டு இருக்கக்கூடியவர்கள் பிரளயாகலர் என்றும், ஒரே ஒரு மலம் இருக்கக்கூடியவர்கள் விஞ்ஞானகலர் என்றும் சொல்லுவார். அப்ப முதலில் மூன்றும் உடையவர்கள், மூன்று மலங்களை உடையவர்கள் சகல திரிமலத்தார். இது என்ன சகலர்னா, எல்லா விதமான பற்றையும் உடையவர்கள். கலர் எல்லா விதமான ஆசை, கலர் தானே ஆசை தானே. எனவே கலர் கலர் பாக்கிறான் கலர் பாக்கிறான்னு சொல்லும்ல. அப்ப கலர் என்பது நாம் பற்றுதல். சகல எல்லாவற்றையும் பற்றுடையவர்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று மலங்களையும் உடைய சகலர். ஒன்று அதனில் நீங்கினார், மாயை மட்டும் நீங்குமானால் அவர்கள் பிரளயா கலர். உடம்பற்ற நிலையில் வினையை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆணவம் இருக்கக்கூடிய மக்கள். நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது உரியதாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், நான் உணர்ந்து கொள்வதாக சொல்றேன். சகலர்னா நாம இருக்க எல்லாரும், நம்மள்ட மூன்று மலமும் இருக்கு, நம்ம எல்லாத்திலயும் பற்று வச்சிருக்கணுமா இல்லையா? ஆக சகல பற்றும், சகல விதமான பற்றும் உடையவர்கள், இதற்கு சகலர் என்று பெயர். ஒன்றை நீக்கியவர்கள் என்றால் உடம்பை நினைக்காதவர்கள், மாயையை நீக்கியவர்கள். அவர்கள்தான் 63 நாயன்மார்களில் இருக்கக்கூடிய பெருமக்கள். அவர்கள் உடம்பை பற்றி கவலைப்படவே இல்லை. தாங்கள் செய்யக்கூடிய தொண்டை பற்றி தான் கவலைப்பட்டாங்க, தங்களுடைய உடம்பை பற்றி கவலைப்படல. அதனால்தான் சண்டிகேஸ்வரர் மேல அடிச்சாலும் திட்டினாலும் உடம்பை பற்றி அவர் கவலைப்படல. அதற்கு பிரளயாகலர் என்று நான் சொல்லலாம். ஏனென்றால் உடம்பை பற்றி கவலைப்படாமல் வினையின் நிலையில், இப்ப நான் ஒன்னு சொல்றேன், ஞானசம்பந்தருக்கு எத்தனை வயசுல பால் விட்டாங்க? 3 வயசு. அப்பவே மேல போண்டி தானே அவரு சார். 60 குடுத்தாச்சுன்னா போய் சேர வேண்டியது சார், நம்மளா இருந்தா பாதாங்க, இப்ப குடுத்தாச்சா போயிடுவோம்னு சொல்லிடுவோம். ஆனால் வினையை அனுபவிக்கக்கூடிய ஆண்டுகள், 16 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வந்தவர், அந்த வினையை நீக்க முடியாது. அப்ப பிராப்தத்தை நீக்க முடியாது, பிராப்தத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். அந்த பிராப்தத்தை அனுபவிக்கிறது தன் உடம்பு பற்றி கவலைப்படல. மற்ற மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கவிதை பாடினாரே தவிர, இசைப்பா பாடினாரே தவிர, தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் மற்ற 63 நாயன்மார்கள், இவர்களை தவிர மற்றவர்களும் கவலை, உடம்பை பற்றி கவலையே படல. தன் உடம்பை பற்றியும் கவலைப்படல, அடுத்த உடம்பை பற்றியும் கவலைப்படல. சிறுத்தொண்டர் அடுத்த உடம்பு பற்றி கவலைப்படல, தன் உடம்பை பற்றியும் கவலைப்படல, அடுத்த உடம்பை பற்றியும் சரி, மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் வெட்டுன்னா வெட்டுறதுக்கு ரெடி. தன்னை குத்திக்கணுமா? குத்திக்க ரெடி. சுந்தர வர்றாரு குத்திக்கிட்டாரா இல்லையா? வேறு ஒன் கழிக்காம குத்திக்கிட்டாரா இல்லையா? அவர் தானே குத்திக்கிட்டார். அடுத்தவ கையை வெட்டணுமா? மூக்க தொட்டு மூக்க நோந்து பாத்தியா, கையை வெட்டேன், கையை வெட்டினானா இல்லையா? ஒன்றாடி கையை வெட்டிட்டான். சரி, புள்ளையே அறுத்தடுத்தாச்சு. அப்புறம் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி பொண்டாட்டி கைய வெட்டியா, தன்கை தானே குத்திக்கிட்டு சரி. அடுத்த பொண்டாட்டி வெட்டினா வலிக்குமே, அவளுக்கு நேச்சாரா? நீ கொடுக்க மறுத்தாய், அடியாரை அவமதித்தாய், வெட்டு அப்படின்னா. இப்ப அந்த மாதிரி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அவர்கள் ஒன்று நீக்கினார், மாயை நீக்கிய பிரளயம் அப்படின்னா உலகம். பிரளயத்தில் பிரளயாகலர் அவர்கள் உடம்பை வெறுத்தவர்களாக இருக்கிற அகலர் உடம்பு. அப்புறம் விஞ்ஞானகலர், விஞ்ஞானம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வினையை பற்றியும் கவலைப்படாமல் மாயை பற்றியும் கவலைப்படாமல் ஆணவம் என்றைக்கும் உயிரை விட்டு நீங்காது. ஏன்னா எப்படி பித்தளை அந்த செம்பு பாத்திரத்துல கழிம்பு இருக்கோ அதுபோல என்றைக்கும் ஆணவம் இருக்கும். அதனால ஆணவத்தோடு இருக்கிறவர்கள் விஞ்ஞான கலர், விஞ்ஞானத்தை பெற்று அகலராக தன்னுடைய பற்றுக்களை எல்லாம் நீக்கியவர். எனவே கலர் என்றால் பற்று என்று பொருள் கொள்ளலாம். என்னுடைய அதுக்கு விளக்கமா வேற எதையாவது சொல்லி புரிய வைக்கிறத விட கலர் என்றால் பற்று. ஏன்னா இப்ப சைட்டுனா கலர் தானே தம்பி? இப்ப உங்களுக்கு அதுவும் தெரியாதா? இறைவன் தான் தெரியுமா? சரி விடுங்க. ஆக திருமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள். அன்றி ஒரு மலத்தார் ஆயும் உளர். எனவே திருமலத்துல ஒன்று போனா ரெண்டு, ரெண்டுல ஒன்னு போனா ஒரு மலம். ஆக விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகல. அப்ப உயிருடைய பொது தன்மை 3 பிரிவுதான். எல்லாம் பை ஆர்டர் நம்பு, அவ்வளவுதான். திரிமலத்தார் திரியா அந்த காலத்துல திரிமலத்தார் அப்படின்னு அவங்க வடமொழியில சொல்லி இருந்திருக்காங்க, தெரியுதுன்னு வச்சுக்க முடியும். ஏன்னா அதை ஒன்று நீங்க நீங்குதல் என்பது மாயையும் வினையும். ரைட், அடுத்தது வாங்க. ரொம்ப சந்தேகப்பட்டீங்கன்னா குழம்பி போயிடுவீங்க. ஒழுங்க சொல்றது கே. 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். 3 பேரிடத்திலும் ஆணவம் உண்டு. திரிமலத்தார் சகலத்தையும் ஆணவம் கண்மமாயே இருக்கு. அது மாதிரி பிரளயாகல 2 ஆணவம் கண்மம் இருக்கு. விஞ்ஞானகரில் ஆணவம் உண்டு. அப்ப 3 மலத்தாரிடத்திலும் ஆணவம் என்ற அறியாமை உண்டு. அதனால அறியாமை உடையதுதான் உயிர். உயிருக்கு இலக்கணம் 3வது சூத்திரத்தை என்ன சொல்லிட்டார் 3வது திருக்குறள்ல? அப்பா உயிர்னா அது எப்படிப்பட்ட உயிரா இருந்தால், ஞானவானாக இருந்தாலும் சரி, தீயவையை செய்கின்றவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, 3 பேரிடத்திலும் ஆணவம் அறியாமை உண்டு. மூலமலர்த்துள்ளார்கள், தோன்றலர் தொத்துள்ளார் துணை. தோன்றலர் அப்படின்னா அவர்களுக்கு தோன்றவில்லைன்னு அர்த்தம், தெரியவில்லை. 3 நம்ம உயிர்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியல, 3 பேரிடத்திலையும் ஆணவம் இருக்கு. ஆணவம் இருக்கிறதுனால நீ பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஆணவம் இருக்கிறனாலதான் நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்க. நீ பெரிய ஆள் இல்லப்பா, உனக்கு தெரியல, உனக்கு தோன்றலர், உனக்கு தெரியல. 3 பேருக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியலனா தொத்து விடாருனார். தொத்துனா அடிமைன்னு அர்த்தம். தொண்டர் தொத்து அப்படின்னா பற்றுக்கோடுன்னு அர்த்தம். ஏண்டா தொத்திக்கிட்டே வர சொல்லுவாளா இல்லையா? என்னடா இதை தொட்டிக்கிட்டே வரிய, என்னடா என்னடா வேணும் உனக்கு, ஏன்டா என்னை தொட்டிக்கிட்டே வர அப்படின்னா உடன் வந்து கொண்டே இருப்பது. இந்த மூன்று பேருக்கும் உடன் எது வந்துட்டே இருக்கும், ஆணவம் வந்துட்டே இருக்கும். அந்த தொகையாக இருக்கிறாய், ஆணவம் வருவதனால் அந்த ஆணவம் அழியிறவரை இறைவனுடைய தொண்டன் தான். உனக்கு ஆணவம் அழிய போறதும் இல்ல, நீ தொண்டராக ஆக முடியாமல் இருப்பதும் என்னைக்கு இருந்தாலும் தொண்டர்தான். தொத்துள்ளார் துணை, இறைவனை துணையாக கொண்டு அடிமையாக வாழுகிறோம் என்பதை அறியாதவர்கள். இந்த மூன்று பேருக்குமே இறைவனை போய் அதான் அறியாம இருக்கு. அறிஞ்சிருந்தா என்ன இருக்காது? ஆணவம் இருக்காது. ஆனா அறிஞ்சிருந்தா இறைவன் தான் நமக்கு தலைவன் தெரியாமல் இருக்க மாட்டாங்க. ஏன் மூணு பேருக்கு இருக்கு ஆணவம் இருக்குன்னா, மூன்று பேரும் இறைவனை அடைவதற்கு தாங்கள் தொண்டர்கள் என்று நினைப்பதில்லை. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைங்கிறார். பெரிய மணிவாசகர் தான் கொண்டது எந்தன்னைங்கிறார். அப்ப நான் வேற நீ வேறேன்னு சொல்லிட்டார். எப்படி இருந்தாலும் எங்க போனாலும் இந்த தொண்டர் என்ற நிலை இல்லாமல் ஆணவம் நம்மை வந்து பற்றி கொண்டேதான் இருக்கும். இந்த ஆணவம் முழுமையாக அடங்கினால்தான் இறைவனுடைய திருவருளுக்கு நாம் முடியும். மூணாவது பாட்டு முடிஞ்சிச்சா, ஆக பத்து பாட்டு படிச்சாச்சு. கண்டவற்றை நாளும் கலங்கி, பெரிய மனுஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கமே, உயிர் பெரிய மனுஷன்லாம் இல்லைங்க. உயிர் என்பது எவ்வளவுதான் வாலிபிளாக இருக்கக்கூடிய செயலை செய்வதாக இருந்தாலும், கண்டவற்றை பகலில் கண்டவற்றை நாளும் ஒவ்வொரு நாளும் பகலில் கண்டவற்றை கனவில், கனவு தெரியும், கனவில் கலங்கிடும். மாறி கலங்குதல் மாற்றம், கலங்கிடும் தின் திரள், அதான் பெரிய வலிமை. கனவுல நினைச்சது பகல உன்னால காண முடியல, பகல நினைச்சது ராத்திரி உன்னால காண முடியல. அப்படிப்பட்ட மனுஷன் நான் தான் வல்லமை உடையவன் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உனக்காக மக்களுக்காக நான், மக்களுக்காக நான், எனக்காக மக்கள் அப்படிங்கறத என்ன, எல்லாம் வெறும் திண்டலுக்கு என்னோ செயல். நான் தான் வலிமை உடையவன் என்று சொல்லுவது என்னோ செயல், என்ன பெரிய செயல்? உன்னால் எதையும் நிலையாக காண முடியவில்லை. எனவே உயிரின் இலக்கணம் எதனையும் முழுமையாக அறிவது இல்லை. மூன்று மலங்களை உடையது ஆணவம் உடையது உயிர் என்று பொது இலக்கணத்தை தந்த உமாபதி சிவம் இந்த பாடலில் அவற்றுக்கு வலிமை இல்லை. தின் திரளுக்கு என்னோ செயல், தின் என்றால் வலிமை, மிக்கன்னு அர்த்தம், திரள் என்றால் வலிமைன்னு அர்த்தம். மிக்க வலிமை உடையதுக்கு என்ன பெரிய செயல் வேண்டி கிடக்கு? நம்ம சொல்லமான வழக்கம் இல்லை சொல்லுமா, என்ன பெரிய, ஒன்னும் தெரியாது, கையில பணம் கிடையாது, என்ன பெரிய பெரிய செயல் வீரேன் அப்படின்னு சொல்லும்ல. அது போல என் வந்து தின் திரளுக்கு என்னோ செயல், என்ன செயல் காண முடியும் என்றும், பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, அதுவும் இதோட சேர்ந்ததுதான். ஐந்து புலன்கள் இல்லைனா அறிய முடியுமா? கண்ணு இல்லையா தெரியாது, என்ன யாரு வரான்னு தெரியாது, யாருங்க வர்றதுன்னு கேட்டு தெரிஞ்சு. அதனால புலன் இல்லை என்றால் உன்னால் எந்த அறிவையும் அறிந்து கொள்ள முடியாது. காது இல்லை என்றால் இது கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. எழுதிதான் காட்டணும், சகையதான் காட்டணும். எந்த பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு, முடிச்சிட்டேன். பொறியின்றி ஒன்றும் புணராத முந்திக்கு, புணராத புந்திக்கு எந்த ஐந்து உறுப்புகள் இல்லை என்றால் அறிவு எதனையும், உயிர் எந்த எதனையும் அறியாது. அதுதான் பொறியின்றி ஐம்புலன் இன்றி ஒன்றும் எதனையும் புணராத உணராத புந்திக்கு, நம்முடைய புத்திக்கு அறிவென்று பேர் நல்லற. நம்ம அறிவன், நம்ம அறிஞன், மூதறிஞர், டாக்டர் பட்டமான மூதறிஞர். நான் ஒன்னும் கிடையாது, எவனா எழுதி கொடுத்தது கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து நினைக்கிறான். அறிவந்த பேர் நன்று அற, அறிவு நம்ம சொல்லிக்கிறோமே, நல்லா இருக்கியா? ஒன்னும் ஐம்புலன்களும் வேலை செய்யணும்னா உனக்கு டப்பா ஒண்ணும் கிடையாது, வெறும் டப்பா. நீ அப்படிப்பட்டவனுக்கு பெரிய அறிவுடையவன் சொல்லிக்கிறிய, என்ன அறிவு? எல்லாம் அறிந்தவன் இறைவன் தான் என்று 15 பாடல் முடிந்திருக்கிறது. அடுத்ததுல பாக்கலாம்.